புரியல உங்களுக்கு? இப்ப இந்த ரேஷன் கடையில வசதி இல்லாதவர்களுக்கு பொங்கலுக்கு 2000 ரூபாய் போட்டிருக்கு, சரியா? நம்ம பாயும் போய் வாங்குறோம். அல்லது வசதி இல்லாதவர்களுக்கு போட்டிருக்காங்களம்மா, யாருமா போய் வாங்கணும்? எல்லாரும் வாங்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, பிச்சைக்காரத்தனது. அதுக்குதான் பணக்காரனா இருந்தும் பிச்சைக்காரனா இருப்பது. பிச்சைக்காரன் என்ன செய்வான்? மத்தவங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். உண்மையான பணக்காரன் என்ன செய்வான்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். அப்ப நீ காசு உள்ளவனா இருந்துகிட்டு மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கணுங்கிற எண்ணத்துல இருந்தா அப்ப நீ ஒரு பிச்சைக்காரன். காசாலதான் நீ பணக்காரனா இருக்கிய தவிர உள்ளத்தால நீனு பிச்சைக்காரனா இருக்க. நல்லா பாதுகாக்கணும், புரியுதா இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்? உள்ளத்தால் எப்போதும் செல்வந்தர்களாக இருக்கணும். மக்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கணும், கொடுக்கணும். அல் எதுல் உல்யா ஹைரும் மின் அல் எதி சுஃப்லா, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது. புரியுதுங்களா? எப்போதுமே கொடுக்கணுங்கிற நீயத்து வைங்களேன், அல்லாஹ் உங்களை கொடுக்க வச்சிடும். புரியுதா? ஏதாவது கொஞ்சமாவது. ஸல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மது. அதே போல நீங்க கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல மாமியாருக்கு செலவு பண்ணிருங்க. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தையும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அல் இன்சான் அப்துல் எஹ்சான். அப்படி இருந்தும் சில முட்டாளுங்க புத்தி இல்லாதவங்க ஏதாவது சொல்லுங்க, அது வந்து அது கழுவுன கேஸ், கை கழுவுன கேஸ். புரியுதா இல்லையா? அல் இன்சான் அப்துல் எஹ்சான். மனிதன் எப்போதும் உபகாரத்திற்கு அடிமை. மனிதன் எப்போதும் உபகாரத்திற்கு அடிமை. அப்ப நம்மள்ட்ட காசு பணம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எப்போதும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அதனால மக்கள் நம்ம மேல பிரியமா இருப்பாங்க. புரியுதா இல்லையா? இப்ப நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் என்ன ஆயிடுச்சு எல்லாருக்கும் புரியல உங்களுக்கு, வெறுப்பு. புரியுதா இல்லையா? நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? மகரு எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம், இவ்வளவு தான் இருக்கணும், இதுக்கு மேல அதிகப்படுத்தக்கூடாதுங்கிற சட்டமும் கிடையாது. புரியுதா? இப்போ பெரிய ராஜா ஒரு நாட்டை எழுதி வைக்கிறாரு ராணிக்கு, வச்சுட்டு போ, நம்ம என்ன செய்ய முடியும்? புரியுதா இல்லையா? அந்த காலத்தில் அப்படிலாம் செஞ்சாங்க. 20வது வசனம், وَإِنْ أَرَدْتُمْ مُسْتَبْدَلَ زَوْجٍ مَكَانَ زَوْجٍ وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنْطَارًا فَلَا تَأْخُذُوا مِنْهُ شَيْئًا. நீங்கள் ஒரு மனைவிக்கு பதிலாக வேறொரு மனைவியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால், நீங்கள் ஒரு மனைவிக்கு பதிலாக வேறொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால், அப்ப அந்த மனைவி இடத்துல ஏதாவது பிரச்சனை அல்லது பிடிக்கல, சரி இவளை விட்டுட்டு நம்ம வேற ஒரு நிக்காக பண்ணலாம், அந்த மாதிரி நீங்க யோசித்தீர்களே ஆனால், அப்ப அந்த பெண்ணுக்கு நீங்க ஒரு பெரிய குவியலையே நீங்கள் மகராக கொடுத்திருந்தாலும் அவளிடம் இருந்து அந்த மகரை நீங்கள் திரும்ப வாங்காதீர்கள். ஏன்? அவர்கள் உங்களிடத்திலே ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கிறார்கள். அப்ப அந்த மகர் முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஹலாலாக ஆகிவிடுகிறது. புரியுதுங்களா? இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, மகரை எப்படியாவது திரும்ப வாங்கணும், இவ்வளவு சும்மா விடக்கூடாது, இவ்வளவு இவளோட வாழவும் முடியாது, இவளை வந்து விடுறதா இருந்தா தலாக்கு விட்டோம்னா நமக்கு மகர் கிடைக்காது. அப்ப என்ன செய்யறது? இவளா குலா கேட்கிற மாதிரி இவளை வந்து கொட்டச்ச கொடுக்கறது, இவளை புடிச்சு டார்ச்சர் பண்றது. கடைசியிலேயே உட்டுறாவ மகரு காசியாவது நானு உனக்கு திரும்ப தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அவ கடைசியில காலில் உழுவுற அளவுக்கு ஆக்கிடுவான். ஓகே கொடு மகரு காசை கொடு போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாக்க. அவ உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு அந்த பெண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்? கொடுத்த மகரை திரும்ப வாங்காம கண்ணியமான முறையில் அந்த பெண்ணை விடுதலை செய்யறதும், அது போக எக்ஸ்ட்ரா தன்னுடைய வசதிக்கு ஏற்ப அந்த பெண்ணுக்கு காசு கொடுத்து விடுறதுதான் ஒரு ஆணுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய கடமை. உமத்திஉஹுன்ன, நீங்கள் விவாகரத்து செய்தால் அந்த பெண்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல அன்பளிப்பு செய்யுங்கள். புரியுதா? ஒரு வருஷத்துக்கு அந்த பெண்ணு வாழ்ற மாதிரியான ஏதாவது ஒரு உஜீவனத்தை கொடுக்கணும். புரியுதுன்னா? அடுத்து ஒரு கல்யாணம் பண்ற அளவுக்கு, கல்யாணம் பண்ற அளவு, கல்யாணம் பண்ற வரைக்குமாவது அந்த பெண்ணு என்னமா சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு வீட்டு வாடகை கொடுக்க அந்த மாதிரி. புரியுதா? ஸல்லல்லாஹு அலை நபீனா முஹம்மது. 2வது, இந்த மஹர் ஏன் மார்க்கத்தில் சட்டமாக்கப்பட்டது? அதுக்குரிய காரணத்தை தான் நம்ம முன்னாடி விளக்கமா சொன்னோம். என்ன காரணம் அது? தத்துவம் என்ன? அதில் இருக்கக்கூடிய நன்மை ஹிக்மத் என்ன? கணவன் அந்த பெண்ணை மனம் முடிப்பதில் உண்மையில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான், அந்த பெண்ணை கண்ணியமாக வைத்துக் கொள்வான். புரியுதுங்களா? அந்த பெண்ணோட கண்ணியமான முறையில அவன் வாழ்க்கை நடத்துவான், அந்த பெண்ணுக்கு அடுத்தடுத்து காலங்களிலேயும் நஃபகா கொடுப்பான். கல்யாணம் அன்னைக்கே மகர் கொடுக்காதவன் அடுத்து நஃபகா கொடுப்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். புரியல? புரியுதா இல்லையா? இந்த மஹர் யாருன்னு கொடுக்கணும், மாப்பிள்ளை கொடுக்கணும். புரியுதுங்களா, யார் கொடுக்கணும், மாப்பிள்ளை தான் இந்த மஹரை கொடுக்கணும். புரியுதா, பெண்கள் மீது எந்த விதமான கடமையையும் மார்க்கம் வைக்கவில்லை. கணவனுக்கு செலவு செய்யறதுக்கோ கல்யாணத்தன்று பெண்ணுக்கு கணவனுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டியோ, அப்ப நீ பெண்ணிட்ட கேட்டாலும் சரி, பெண்ணுடைய தகப்பன்ட்ட கேட்டாலும் சரி, அல்லது பெண்ணுடைய உறவினர்கள் யார்கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி. இப்பெல்லாம் எந்த அளவுக்கு கலாச்சாரம் மோசமா போச்சு, அதாவது பெண் பேசும் பொழுதே மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம் போடணுமா, முதல்ல மாப்பிள்ளை தங்க மோதிரம் போறதே ஹராம். இப்ப என்ன, என்கேஜ்மெண்ட்டுக்கே ஒரு ரிங் போடணும், அந்த ரிங் அப்படி கட்டிக்கிட்டு இருந்தாதான் இவர் வந்து கல்யாணம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா பிச்சைக்காரனோலா, பேசாம ஒரு A4 சைஸ்ல எழுதி கழுத்துல மாட்டிக்க வேண்டியதுதானே, எல்லாம் கிறிஸ்துவ கலாச்சாரம். அப்ப அல்லாஹு தாலா பெண்ணை வேலை செய்து தன்னை ஒரு, அதாவது ஒரு ஒரு தொழிலாளியாக ஒரு தன்னை ஒரு சாதாரணமாக்கிக் கொள்வதிலிருந்து அல்லாஹ் பெண்ணை பாதுகாத்து கண்ணியமாக்கி அந்த பெண்ணுடைய நெற்றியின் வேர்வையை அல்லாஹு தாலா சங்கைப்படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். புரியுதா, நீ போய் வேலை செய்ய குஞ்சு சிரமப்பட்டு உன்னுடைய கல்யாணத்துக்கு நீ காசு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த, அதாவது அந்த ஒரு இக்கட்டான நிலையை யாரு காக்கல, பெண்ணுக்கும் ஆக்கல, பெண்ணை பெற்றவர்களுக்கும் ஆக்கல. புரியுதுங்களா, சோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அடிப்படை என்ன, ஆண் தான் குடும்பத்துக்குரிய எல்லா செலவுகளையும் செய்யக்கூடியவனாக பொறுப்பேற்கக்கூடியவனாக இருக்கணும். யார் கிடையாது, பெண்ணு கிடையாது. புரியுதுங்களா, முஸ்லிம்களுடைய வீடுகளில் பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வந்து ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, 10-20 பேர் நல்ல முறையில் எல்லாம் நல்ல முறையாக சந்தோஷமாக இருப்பாங்க. காஃபிருங்க வீடுகளில் ஆண் சம்பாதிப்பாரு, பொண்ணு சம்பாதிப்பாரு, புள்ள சம்பாதிக்கும், ஆம்பளை பையன் சம்பாதிப்பா, எல்லாம் சம்பாதிச்சாலும் கடைசியில் பத்தலைன்னு இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்க, அடுத்த விஷயம் என்ன, இந்த மஹர் என்பது யாருக்குள்ள உரிமை. இப்ப பார்த்தது மஹர் யாரு கொடுக்கணும்னு, இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், மஹர் யாருக்குள்ள உரிமை, யாருக்குரிய உரிமை என்றால் இது முழுக்க முழுக்க பெண்ணுக்கு சொந்தமானது. எவ்வளவு கொடுக்கணும், யார் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது யார் கொடுக்கணும், ஆண் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும், அவருடைய வசதிக்கு ஏற்ப ஒரு அமௌண்ட்டை யாருக்கு நிர்ணயிக்கணும், அவர் தான் கொடுக்கிறவர் தான் நிர்ணயிக்கணும். சரி, இதை வாங்கி கொள்ளக்கூடியவங்க யாரு, பெண்ணு. அப்ப இந்த தொகை முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தமானது, பெண்ணுக்கு மட்டும் சொந்தமானது. பெண்ணுடைய தகப்பனுக்கும் இதில் பங்கு இல்லை, பெண்ணை வளர்த்த கார்டியனுக்கும் இதில் பங்கு இல்லை. அதே போல பெண்ணுடைய சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ பெண்ணுடைய தாய்க்கோ இதுல பங்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தமானது, பெண்ணுக்கு சொந்தமானது. அந்த மகரை வாங்கி கொடுக்கலாம், யாரு, பெண்ணுடைய வழி, கணவனிடமிருந்து வாங்கி கொடுக்கிறதோ, புரியுதா, அல்லது கணவனுடைய பொறுப்பாளர்கிட்ட இருந்தோ, யார் பொறுப்பேற்றுக் கொள்றாங்களோ அவங்கள்ட்ட இருந்து பெண் வரைக்கும் கொண்டு சேர்ப்பதில் வேண்டுமானால் வழியோ அல்லது பெண்ணுடைய வேறு ஒரு பொறுப்பாளரோ சம்பந்தப்படலாம். வாங்கிட்டா அது யார்கிட்ட கொடுக்கப்படணும், பெண்ணுக்கு கொடுக்கப்படணும். எப்படி கொடுக்கலாம், வாங்கினதை அப்படியே கொடுத்துடலாம், அல்லது அதை வாங்கி அதற்கு பெண்ணுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொடுக்கலாம். முதல் வாங்குறது கையால் வாங்கி கொடுக்கறது, கலெக்ட் பண்றது. ரெண்டாவது வாங்கி கொடுக்கறது என்ன, அந்த கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கி கொடுக்கறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிட்ட கேட்கறாங்க, ஏதாவது மஹர் கொண்டு வைப்பான்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், பார்த்தீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அலி சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், நான் எங்க போறது, அலியே அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்றவர், புரியுதா இல்லையா. இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க அலி மாதிரி ஒருத்தர் இருந்தார்னு வச்சுக்க, கல்யாணம் பண்ணிப்பாரா, கல்யாணம் பண்ணிப்பீங்களா, ஏழையா இருந்தா என்ன, என்ன இல்லை காசு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அவர் குறைஷிகள்லயே ரொம்ப ஏழை ஆயிடுச்சு. பொதுவா பெண்கள் கேட்கிற மாதிரி தான், அவங்களும் தப்பு கிடையாது. ஆனா அடுத்து உள்ள நிலைமையை பாருங்க, அதுதான் விஷயம். நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன், சஹாபாக்களுக்கு நமக்கு மத்தியில் உள்ள அந்த வேறுபாடு, வித்தியாசம், புரியுதா இல்லையா. ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு அடுத்து அடுத்து பார்க்கணும், புரியுதா இல்லையா. சில நேரத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமே வித்தியாசம் இருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாட்ட சொல்றாங்க, ஃபாத்திமா இவர் யார் தெரியுமா? இவரை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறார்கள் சொல்லி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அல்லாஹ்வும் அப்ப நானும் நேசிக்கிறேன் யார் ரசூல, நானும் புரிந்துகொண்டேன், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிய கூப்பிட்டாங்க. அலி மகருக்கு என்னப்பா வச்சிருக்கேன்னு சொல்லி, யார் ரசூல நான் எங்க வச்சிருக்கிறேன், என்னத்தை வச்சிருக்கிறேன், ஏ என்னப்பா அந்த உஹது போருக்கு, சரி இல்ல இல்ல பத்ர் போர், பத்ர் போர் நேரத்தில் உனக்கு ஒரு கேடயம் கொடுத்தனப்பா. ஆமா ரசூல்லா, அந்த கேடயத்தை நான் மகரா கொடுத்து விட்டேன்னு சொன்னா நான் போருக்கு எப்படி போறதுன்னு கேக்குறேன். பாருங்க, எல்லாம் கொடுப்பான், அவனுக்கு கவலைப்படாது, போய் அந்த மகர அந்த கேடயத்தை போய் வித்துட்டு வாங்குறான். பாருங்க சுபஹானல்லாஹ், வித்து விட்டு அதுக்கு அந்த காலத்துல 400 திருகம் என்னமோ கொண்டு வரான். கொண்டு வந்தனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிக்கிட்டு ஃபாத்திமாவுக்கு வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு வீட்டை ரெடி பண்ணி கணவன் கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேரும் போங்கன்னு அனுப்பி விட்டாங்க. யார் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க? யாரை யார் வீட்டுக்கு கூப்பிடல, ஃபாத்திமா எனக்கு பிரியமான மகள், என் மகள் ஆயிட்டே, ஈரக்கொலை ஆயிட்டே, புரியுதா, நான் எப்படி கொடுப்பேன், நான் எப்படி அனுப்புவேன், நீ என் வீட்டுக்கு வா மாப்பிள்ளை. என்னமா சிரிக்கிறீங்க? என்ன அப்படியா சொன்னாங்க, ரசூல்லாவை விட மகளை நேசித்தவர்கள் யாருங்க இருப்பா சொல்லுங்க பாக்கலாம். யாரும் நேசிக்க முடியாது. ரசூல்லாவுக்கு ஃபாத்திமா மேலேயும் சரி, ஃபாத்திமாவுக்கு ரசூல்லா மேலேயும் சரி, உலகத்தில் எந்த தந்தையும் தனது மகளை நேசிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹு அலம். அதே போல எந்த மகளும் தனது தந்தையை நேசிக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு சுப்ஹான் அல்லாஹ் யா ரஹமர் ரஹீமீன். அந்த உறவு வந்து நம்ம வந்து கற்பனை செஞ்சே பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரதுல் மௌத்தில் இருக்கும்போது அந்த படுக்கையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அழுகிறாங்க அழுகிறாங்க, ரசூல்லா கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு காதில் குசு குசுன்னு சொல்கிறாங்க. ஃபாத்திமா இன்னும் அழுகிறாங்க. அப்புறம் ஃபாத்திமா வாங்கங்கிறாங்க. வந்தவுடனே இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க. அப்போ ஃபாத்திமாவுக்கு சந்தோஷமாக தாங்களை சிரிக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தள்ளி போய் ஃபாத்திமா இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, என்ன ரசூல்லாவுடைய ரகசியம் நான் சொல்ல மாட்டேன்றாங்க. ரசூல்லா மௌத்தா போயிடுறாங்க சொல்லாலே சொல்லம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாத்திமா இங்கே வாங்கலை, என்ன ரசூல்லா ஒன்று சொன்னாங்களே அழுதிங்களே, ரசூல்லா ஒன்று சொன்னாங்களே சிரிச்சிங்களே, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. இப்போ ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்க, இப்போ சொன்னால் எது பிரச்சனையா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல் தடவை என்கிட்ட கூப்பிட்டு சொல்லும் பொழுது நான் இந்த நோயிலேயே மௌத்தா போயிடுவேன்னு சொன்னாங்க, நான் அழுதேன். ரெண்டாவது தடவை கூப்பிட்டு சொல்லும் பொழுது என்னுடைய குடும்பத்திலேயே ஃபாத்திமா நீ தான் என்னிடத்துல சீக்கிரமாக வந்து சேருவேன்னு சொன்னாங்க, நான் சிரிச்சேன். இந்த காலத்தில் யாராவது அத்தா தன் மகளை பார்த்து மகளே எனக்கு பின்னாடி நீ தான் செத்து போயிடுவேன்னு சொன்னால் மகள் என்ன செய்யும், ஏண்டா கழிச்சலில் போயிடுவானே, ஒரு கழிச்சலில் நீ போயிட, என்ன என்ன நீ தான் சாவு போகிற 70 வயசு 80 வயசு 60 வயசில், ஏண்டா நான் 20 வயசு 30 வயசு 40 வயசு பொண்ணு, நானும் ஏண்டா சாவணும், சாகும்போதே பத்துவா கொடுத்துட்டு சாவுரியம்மா, புரிஞ்சா இப்போ உள்ள பிரியம் அப் விளங்குச்சிங்களா இல்லையா? இப்போ எல்லாம் சும்மா டூப்ளிகேட், எல்லாம் என்னது கோச்சுக்காதீங்க, நான் உங்களை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன், விளங்குச்சா இல்லையாம்மா, கேட்குறீங்களா இல்லையா? எந்த மகமா சிரிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். எம்மா எனக்கு பின்னாடி நமக்கு தெரியாது, அல்லது எம்மா எனக்கு பின்னாடி சீக்கிரமாக நீ வந்து என்னை சேர்ந்துருமா, உன் மேலே பிரியம் வச்சுருக்கேன்னு ஒரு அத்தா சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதோட அந்த மக அத்தாவை விட்டுட்டு போனான்னு வச்சுங்க, திரும்பி தலை வச்சு கூட அவர் மௌத்தா போற செய்தி வர்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டா, ஐயோ அவர்கிட்ட போனா துவா பண்ணிட்டு இருப்பாருங்க, நான் சீக்கிரமா மௌத்தா போன, நானும் சீக்கிரமா அவரோட வரணும்னு சொல்லிட்டு அவர் மௌத்தா போனோட போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஹயாத்து மேல என்ன சொல்லுங்க. மௌத்து எப்பங்க வரும் சொல்லுங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாக்கு துவா செய்யறாங்க, யா ரசூலல்லா, சரி யா அல்லா, என்னுடைய கணவனுடைய ஹயாத்திலும் என்னுடைய தம்பியுடைய ஹயாத்தையும் நீட்டித்து கொடுப்பாயாகன்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹபீபா எந்த ஒரு விஷயம் முடிக்கப்பட்டு விட்டதோ, தீர்ப்பளித்து அது காரியம் நிர்ணயம் செய்து செய்யப்பட்டு விட்டதோ, அதற்காக நீ துவா கேட்கிறியே, இதற்கு பதிலாக அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ துவா கேட்டிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. புரியுதா இல்லையா? நீங்க 100 வயசு வரைக்கும் வாழுங்கன்னு யாருக்கும் சொன்னாலும் சரி, அல்லது நீ இப்பயே புடுக்கணும் தபக்குன்னு மூத்தா போயிடணும், தபக்குன்னு இப்படியே மூத்தா போயிடணும்னு சொன்னாலும் சரி, என்னதாங்க நடக்கும்? அல்லாஹ் நாடுனாதான் மூத்து வரும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் கிடையாது. புரியுதா இல்லையா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உனக்கு சந்தோஷமாக இல்லையா, அன் தகூனி சையீதத்து நிசாயி அஹ்லில் ஜன்னா, சொர்க்க பெண்களின் தலைவியாக இருக்க போயிரு. ரெண்டாவது என்ன, அமல்கள், அதே போல ரசுல்லா மேல உள்ள பிரியம், இதெல்லாம். இப்ப நம்ம தான் நம்ம எப்படி வந்து முள்ளுல சேர மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கல்வை எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம், துன்யாவில் மாட்டி வச்சிருக்கிறோமே. மகருடைய உரிமை யாருக்கு உள்ளது, பெண்ணுக்கு தான் உள்ளதை தவிர யாருக்கு உள்ளது இல்லை. அந்த பெண்ணுடைய வழி அதை வாங்கி பெண்ணுக்கு தேவையான சாமான் வேணா வாங்கி கொடுக்கலாம், புரியுதுங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த உதாரணம் சொல்லும் போது இது சொன்னோம். இது சொன்னோம் அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுடைய சமம். அப்ப அலிட்டு வந்து அந்த மகரை வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஃபாத்திமாவுக்கு வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்கி தராங்க. புரியுதா இல்லையா? இந்த காலத்தில் இப்படி சொன்னீங்கன்னு வச்சுங்க, உங்கள் வீட்டுக்கு உங்கள் அத்தாவோ அம்மாவோ, டே முதல்ல மகர் கொண்டு வாடா, என் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கணும், என் பிள்ளைக்கு நான் அதை வச்சு தான் நகை வாங்கணும், ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் பிச்சைக்கார குடும்பமாக இருக்கு, நம்மள்கிட்ட காசு வாங்கி தான் இவ பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்க போறானுங்களா அப்படின்னு அதுக்கு தலை வச்சே படுக்க மாட்டான். இந்த பொண்ணு வேணாண்டா, ஏதாச்சும் பங்களா வீட்டில் பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடி போயிடணும். புரிஞ்சா இல்லையா? கல்யாணம் அன்னைக்கு மண்டபத்திலிருந்து வேற என்னென்ன செலவோ யார் தான் செய்யணும்? அதுக்கு நீங்கள் 1000 பேரை கூட்டிகிட்டு வருவேன், என்ன ரம்ஜான் மாலில் வந்து மண்டபம் பிடிப்பேன், அல்லது விஜய மகள் எங்கே இருக்கு வடபொன்னியில், அல்லது ரேஸ் கோர்ஸ் எங்கே கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தை புக் பண்ணுவேன், நீ காசு கொடுறான்னு சொல்ல முடியும்? அந்த ரெண்டாவது என்ன, நம்ம படிப்போம் இன்ஷால்லாம். ஒரு அளவு தான் இருக்கணும் இல்லைங்க, ஒரு அளவு தான் எல்லாத்துலேயுமே, ஒரு அளவு தான், ஒரு முறை தான் இருக்கணும். அதை விட்டு புட்டு நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான், என்ன வாழ்க்கைன்னு தெரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு 3 மாதம், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு 3 மாதம் பயணம், அதுக்கு முன்னாடி பத்திரிக்கையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 மாதம் பயணம், அப்புறம் மேட்டருக்கு அதுக்கு 1 மாதம். என்ன மேட்டர்? ஆமாம், இவர் அப்படியே மேட்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்படியே படிச்சுட்டு போகிறாங்க, இப்படி வாங்கி இப்படி கீழே இந்த பக்கம் இப்படி வச்சுக்கிட்டு, கல்யாணமா யாருக்கு அப்படின்னு கேட்பான். அப்படியா, உங்க மகளுக்கா, உங்களுக்கா கல்யாணம், அதுக்குள்ளார மகள் பெருசாயிட்டா அப்படியா, அவ்வளோ பெரிய மகள் இருக்கா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா யார் மாப்பிள்ளை, எதையுமே இதில் பார்க்க மாட்டான், எதையுமே இதை கொடுத்துருக்க இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து எதாவது படிக்கலாம்லடா பார்க்க மாட்டான். கடைசியில் எங்க எந்த ஊரில் எப்போ எல்லாத்தையும் வாயாலேயே கேட்டுட்டு, அப்படியா சரி இன்ஷா அல்லாஹ் வந்துடுறோம், கண்டிப்பாக போயிடுவோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபி, அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்களே. எப்படி அதில் வேறு கேட்டோம், எங்க கல்யாணத்துக்கு விருந்துக்கு போகிறது சுண்ணத்து இல்லையா, அப்போ மட்டும் சுண்ணத்து வந்துடும், தாஜத்து தொழுகிறது சுண்ணத்து அது விளங்காது, தாடி வைக்கிறது சுண்ணத்து அது விளங்காது, தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி தொழுகிறது சுண்ணத்து அது விளங்காது, வேற என்ன சுண்ணத்து இருக்கு, எத்தனையோ 1000 சுண்ணத்து இருக்கும். அந்த சுண்ணத்துலாம் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாண வலிமா தாவத்துக்கு போகிறது சுண்ணத்து இல்லைங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, அதான் குடும்பத்தோடு போயிட்டேன்னு சொல்லிட்டு. என்ன அல்லாதான் போதுமானவர், மக்களுடைய நிலைமை அப்படி இருக்கு என்னமா. ஆமாம், அதனால கல்யாணத்துக்கு வைக்கும்போதே ஏ வீட்டுக்கு ஒரு ஆள் தா என்ன அப்படின்னு சொல்லியே கொடுத்துருங்க. இப்போ என்ன நீங்கள் வீட்டில் போய் கொடுக்குறீங்களா, இப்போ வேறு வழி இல்லை, வீட்டில் ஒரு 5 பேர் இருப்பாங்களா, 5 பேருக்கும் சேர்த்து இப்போ நீங்கள் ஒரு 50 வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஆச்சு, 250 பேர் ஆச்சு. எம்மா 50மா, 55 எவ்வளோமா, கணக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியாதுன்னா உங்களுக்குமா தெரியாது, 250 பேர் நீங்கள் 50 வீட்டுக்காக சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 100 வீட்டுக்காவது சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா, அப்போ 105 எவ்வளோ ஆச்சு, 500 ஆச்சு, இதுவே 500 ஆகி போச்சு. எப்பா இதில் வேற சில பேர் உஷார், எங்கேயாவது நீங்கள் வெளியில் சந்திக்கும் போது சொல்லிட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பான், என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து, இல்லை இல்லை நீங்கள் ஃபேமிலியோட வந்துருங்கன்றும், எப்படி சொல்ல வேண்டியது வரும், ஃபேமிலியோட வந்துருங்கன்னு சொல்லணும், அது வரைக்கும் உங்களை விடவே மாட்டான், ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படி நீங்க ஃபேமிலியோட வாங்கன்னு சொல்ற வரைக்கும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப நீங்களே புரிஞ்சு விட்ட போடுறான்டா, எதுக்கு ஃபேமிலியோட வான்னு சொல்றதுக்காக வேண்டி அவன் விட்ட போடுறான். அது சொன்னவன அப்பா சொல்லிட்டா இருப்பான், அல்லாதான் பாதுகாக்கணும். இப்ப வந்து இன்னும் மோசமாயி போச்சு, என்ன மோசமாகி போச்சு, டிக்கெட் எடுத்து கொடுக்கணும், அப்புறம் இன்னும் மோசமாகி போச்சு, பத்திரிக்கை கொடுக்கும்போதே ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும் வெயிட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய சூட் கேஸ் கொடுத்தாரு, அந்த சூட் கேஸுக்குள்ளார சாமான், அப்புறம் இன்னொரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளார அரை கிலோ பாதம், அரை கிலோ பிஸ்தா. அப்புறம் அது இது ஏன்டா பிச்சைக்காரன், ஒழுங்கா தர்மம் பண்ணுங்களா, தர்மம் பண்ண வேண்டிய இடத்துல. புரியுதா? வெறுசா இப்ப வந்து வெறுசா பத்திரிகை கொடுத்தா அது வந்து கூப்பிடுங்கிற எண்ணத்துல கொடுத்தது இல்லையா, அதனால அரை கிலோ ஸ்வீட்டு ஒரு கிலோ ஸ்வீட்டாவது கொடுக்கணுமா பாத்தீங்களா? எல்லாம் அல்லாவுடைய சரியத்தை மீறும் போது, அல்லாவுடைய சரியத்தை மீறும் போது எல்லாம் நடக்கும். எங்க வீட்டுல மூணு கல்யாணத்துக்கு நாங்க பத்திரிகை அடிக்கலங்க, எங்க வீட்டுல மூணு ஏ கல்யாணத்துக்கு அறவே பத்திரிகை அடிக்கல. எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு யோ உனக்கு வேணா நீ அடிச்சுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கள துரத்தி விட்டாச்சு. அதே போல என் தம்பி கல்யாணத்துக்கு சரி அப்படித்தான், யோ உங்களுக்கு வேணா அடிச்சுக்கோங்க, நாங்க அடிக்கவே மாட்டோம், கூப்பிடவும் மாட்டோம். கூட மாட்டோம்னா என்ன, நாங்க வந்து வழிபாக்க மட்டும்தான், நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுவோம்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லா. இப்ப இது எல்லாமே டென்ஷன், எல்லாமே என்ன டென்ஷன். இதுல வேற சில பத்திரிகை பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாடம் நடத்துற நோட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம பத்திரிகை எப்படி இருக்கும், என்னடான்னு கேட்டா மாமன் மகனின் மகனின் மாமன், என்ன மச்சானின் மச்சானின் மச்சானுடைய மச்சான், இப்படி. இதுல வேற கேம்ப் சிங்கப்பூர், கேம்ப் சவுதி அரேபியா, அதை வேற போடணுமா? அவங்க எல்லாம் வந்து அரபு நாட்டு அப்படியே போட்டு வரிசையா பட்டியல் அடிச்சு ஓலப்படிச்சு, இன்னாரின் உறவு முறை, இன்னாரின் உறவு முறை, இப்படியே போய்கிட்டே இருக்கும். கடைசியில் வாங்கணும்னா சொந்தக்காரன் முதல்ல பார்ப்பான், என் பேர் இருக்காடா அப்படின்னு டென்ஸ வச்சு பார்ப்பான். அப்படி இல்லைன்னு வச்சுங்க அதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அப்புறமா கடைசியில் இந்த பத்திரிகையை தூக்கி போட்டு வேற ஒரு பத்திரிகை அடிக்கணும். என்னடா லைஃப் இது. இதுல இன்னொன்னு நான் அதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், சில பேர் பத்திரிகை அடிக்கிறானுலா அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றானுலான்னு தெரியல. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், மேப்ல பேரப்பட வேண்டியதுனே, அது என்ன எம்பிஏ, அதுல வேற எம்பிஏ லண்டன், எம்பிஏ அமெரிக்கா, என்ன அப்புறம் பொண்ணு, நான் மட்டும் என்ன சும்மாவா, என்ன நான் மட்டும் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஇ, என்ன அப்புறம் வந்து வேற ஏதாவது ஒண்ணு அப்புறம் போட்டு, அப்புறம் சும்மா இப்பதான் வந்து ஃபார்மே போய் வாங்கிட்டு வந்திருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில, என்ன எம்பிஏன்னு போட்டு அதுக்கு மேல ஒரு கோடை போட்டிருப்பாங்களா, என்னடா லூசுங்களா இருக்குது சமுதாயம். இது என்ன கல்யாண பத்திரிகையா அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீ அப்ளை பண்ண போறியா? கல்யாண பத்திரிகையில பேர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இன்னாருடைய மகன். நம்ம முதல்ல பத்திரிகையை அடிக்கலாமா வேணாமாங்கிறதுல தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே நீ அடித்தாலும் என்ன செய்ய, பேர் பொண்ணு பேரப்படும். அதை விட்டுட்டு சில நேரத்தில் என்ன தெரியுமா, மாப்பிள்ளை ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாரு, பொண்ணுக்கு அப்பதான் கெத்து கூட, அவ போட்டிருப்பாங்க பி காம், என்ன எம் காம், என்ன அப்படின்னு போட்டு அப்படியே மாப்பிள்ளையோட நான் கெத்து கூடல அப்படின்னு போட்டுக்கிட்டு அப்படியே போட்டு வச்சுப்பாங்க. மகர், மகர் யாருக்கு உரியது, பெண்ணுக்கு உரியது. புரியுதுங்களா? அப்ப பெண்ணு வாங்கிட்டு அவங்க என்ன செய்யலாம், அவங்களுடைய தேவைகளை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? என்ன வேணாலும் செய்யலாம். குர்ஆன்ல இதுக்கு என்ன ஆதாரம், சூரா அன்னிஸால நான்காவது வசனம், மகர் கொடுங்கன ஆண்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுறானா அப்படி சொல்லு. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னு சொன்னா, மகரை வாங்கிதான் கல்யாணமே செய்யணும். புரியுதா இல்லையா? ஆமா. அப்படி செஞ்சா அதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஆமா, அதனால அட்வான்ஸா மகர் கொடுறான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருங்க, கேட்டு வாங்கி என்ன, இனிமே கல்யாணம் பண்ண போறவங்க இதை பத்தி யோசிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, இனி நீங்க என்ன யோசிக்க போறீங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் வருது சொல்லலாம், அக்கா பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி எங்களுக்கு வந்து முதல்ல மகரை கொண்டாந்து கொடுப்பா, அதை வச்சுதான் நாங்க கல்யாணமே பண்ணணும்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரைக்கும் போல்டா இருக்கணும். புரியுதா இல்லையா? ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க உறுதியா இருந்தா அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வச்சா அல்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தும். புரியுதா இல்லையா? என் நண்பர் ஒருத்தர், அவர் வந்து அநேகமா நான் நினைக்கிறேன் 9 பெண் குழந்தைகளே இருக்கும், சரிங்களா, ஒரு ஆம்பளை பையன். ஆமா, அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தா போயிட்டார். அவர் மௌத்தா போனதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, அந்த 9 பெண் குழந்தைகள், அவர் என்ன நியத்து வச்சாரு, மகர் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், பெண் கேட்டு வந்து அவங்க செலவுல கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நியத்து வச்சாரு. அதே போலவே 9 பெண் குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு பைசா அவருடைய பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணாம. இப்ப ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துப்ட்டு அச்சச்சோ சொத்து சேர்க்கணுமே, அச்சச்சோ சொத்து சேர்க்கணுமே, பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டனே, நகையை சேர்க்கணுமே, வீட்டை வாங்கணுமே, கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, இப்படி நியத்து வச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் தொலைஞ்சி அவன் தலையெழுத்துல அல்லாததெல்லாம் அப்படித்தான் எழுதிடுவான். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னேன், நான் ஒரு நாட்டில் இருந்தப்ப எங்க இந்த மாதிரி பொண்டாடி பிள்ளைங்களை விட்டுட்டு இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு, அப்ப அவர் என்ன சொன்னாரு, பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டனே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, ஐயோ எவ்வளோயா வேணும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, என்னையா கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, குறைஞ்சது ஒரு நோட்டாவது வேணுமே. நான் சொல்றது எந்த வருஷத்துல, 2000 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், என்ன வேணுமா, ஒரு நோட்னா எவ்வளவு, எவ்வளவு, 1 crore. 20 முன்னாடி அவர் சொன்னார் 1 crore, இன்னைக்கு அப்படியே 20 ஆகி போச்சு. புரியுதா இல்லையா? ஏற்கனவே நிறைய சம்பவம் சொல்லி காட்டியிருக்கேன். புரியுதா? அல்லாதான் பாதுகாக்கணும். சில ஊர்ல கல்யாணத்துக்கு செலவு பண்ற செலவெல்லாம் நம்ம ஒரு அரசாங்கம் வச்சிருந்து, டே அதெல்லாம் கொடுங்கடான்னு புடுங்கி, கொடுங்கடான்னு கேட்டு இல்லை, கொடுங்களான்னு புடுங்கணும்னு வச்சுங்க, முஸ்லிம்கள் பிள்ளைகள் எல்லாரையுமே மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சிடலாம். அந்த ஊர்ல நடக்கிற கல்யாணத்துல செலவு பண்ற செலவு மட்டும் 1 செலவு செய்யற செலவை நம்ம வந்து புடுங்கிட்டு வச்சு, கேட்க கூடாது, வாங்க கூடாது, என்ன செஞ்சிடணும், சட்டம் போட்டு புடுங்கிடும். புடுங்கி அதை ஏழை மாணவர்களுக்கெல்லாம் படிப்புக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறியா, டாக்டர் படிக்கிறியா, எம்பிஏ படிக்கிறியான்னு செலவு பண்ணி கொடுத்தா கூட 1 எல்லா மாணவர்களுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டி கூட மிச்சம் இருக்கும். இன்ஷால்லா இருக்குமா இருக்காதாம்மா? கண்டிப்பா. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, 20 லட்சம் அதுக்கு என்ன சொல்லுது, திருமண மேடையை கட்டிடுறானுவ மத்தியானத்தில், அதுக்கப்புறம் சாயந்தரத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது என்ன செய்யறானுவ, அதை அப்படியே எடுத்து குப்பையில போட்டுட்டு அவன் ஒரு அடுத்த ஒரு 20 லட்சம் டெக்கரேஷன் பண்றான். அல்லாஹ், லைட்டிங் மட்டுமே எங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு. புரியுதா? அதுல கேமரா வேற, பறக்கிற கேமரா, எப்படி எப்படி பறந்து பறந்து எடுக்குது, சுத்தி சுத்தி எடுக்குது கேமரா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ட்ரோன். புரியுதா? திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தா அப்படின்னா திடீர்னு மேல பறந்து வச்சுன்னா திடீர்னு பாகிஸ்தான்ல இருந்து படம் எடுத்து வந்துட்டானு துப்பாக்கி அழைச்சிடும் வருது. கேட்டா என்னது, கேமரா படம் எடுத்திருக்கான், அட பாய் பசங்களா பிச்சைக்காரனா, என்ன பாதியில ஓடி வந்துட்டோம் அந்த கல்யாணத்துல, என்ன பண்றது. அதே போல இன்னொரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், போனா காரை விட்டு இறங்கினே சரியான பைத்து தான் ஓதுன, என்னன்னு சொன்னா பெங்களூர்ல இருந்து பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கானு வச்சு, கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்களை, ரிசப்ஷன் வரவே இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இந்த ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி, என்ன கார்ல இருந்து அவங்க கதவு திறந்து வருக வருக வெல்கம்னு வரவே இருக்கிறாங்களாம். புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான், காரை விட்டு இறங்கினோடனே பிடிச்சி நல்லா கத்து கத்துன்னு கத்தி திட்டி, யோ இங்க கல்யாணம் நடக்குதா விபச்சாரம் நடக்குதா என்னடா செய்றீங்க இங்க அப்படின்னு பிடிச்சி கத்தி, அதோட அவர் ஓடி வந்து என்னை கூப்பிட்டு, அவர் ஓடி வந்து என்ன என்ன எங்க கொஞ்சமாச்சும் ஒரு அறிவு வேணா, ஒரு முஸ்லீம்கள் கல்யாணம் இல்ல இந்த மாதிரி செய்றீங்களேன்னு சொல்லிட்டு நல்ல அவருக்கு உரைக்கிற மாதிரி சொன்ன உடனே கடைசியில் அந்த பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் ஓடி பயந்து ஓடி போய், என்ன அவர் சொல்லிட்டு, இந்த பாருங்க இருக்கிற வரைக்கும் ஒருத்தி கூட இந்த பக்கம் வரக்கூடாது, எல்லாம் ஒன்றும் வெளியே அனுப்பிடுங்க, இல்லாட்டி எல்லாரையும் பொம்பளை பிள்ளைங்க சைடு அனுப்பி விட்டுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் பொம்பளை பிள்ளைங்க சைடு அனுப்பி விட்டுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் என்ன நினச்சோம், அல்லாஹ் வாழும், நாங்கள் போயிருந்தது தாவாவை காண்டி போயிருந்தோம். புரியுதா இல்லையா? அங்கே வரக்கூடிய நான் முஸ்லீம்களுக்கு தாவா கொடுக்கறதுக்கானு அந்த மாதிரி இருக்குது. காசு பணம்னு சொன்னால் அந்த மாதிரி இப்ப கலாச்சாரம் ஆகி போச்சு. அல்லாதான் பாதுகாக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் கேவலமானது, யோசிச்சு பாருங்க, கேவலமா இல்லையா, என்னமா? ஆமா, சரிங்கம்மா. சூரா அன்னிசால 4வது வசனம், அதே போல சூரா அன்னிசால 20வது வசனம், ஃபலா தஃஃது மின்ஹு ஷைஅன் அதஃஃதுனஹு புஹ்தான வ இஸ்மம் முபீனா, பெண்களுக்கு நீங்கள் மகரை கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் அவர்களிடமிருந்து எதையும் வாங்காதீர்கள், அநியாயமாக பாவமாக நீங்கள் அவர்களிடமிருந்து கொடுத்த மகரை வாங்க பார்க்கிறீர்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இது மகரு பெண்ணுக்கு உரிமையானது, ஒன்ஸ் கொடுத்துட்டாருன்னு சொன்னா கேட்டு வாங்கணும், அப்படி கொடுத்ததுக்கு பிறகு யாருடைய உரிமை, அது பெண்ணுக்குள்ள உரிமையை தவிர தகப்பனுக்கோ அல்லது பெண்ணுடைய சகோதரர்கள் யாருக்குமே இது, கார்டியன் யாருக்குமே இது போய் சேராது. அதே போல அவர்கள் விரும்பி உங்களுக்கு கொடுத்தா நீங்க அனுபவிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க அல்லது உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க, சரியா, மகரா. இப்ப அவர் வந்து இந்த காரை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா கேக்குறாரு, அல்லது நீங்களே இந்த காரை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா செஞ்சு கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்படி இல்ல நான் இந்த காரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் சொல்ல முடியுமா? அப்படியே என்ன சொன்னா தப்பு கிடையாது. சரி, யுசன்னு தஸ்மியத்து சதாக்கி ஃபி அக்தி ஜிவாஜி வ தஹ்தீதுஹு. மஹரை திருமண ஒப்பந்தத்தின் போது குறிப்பிடுவதும் அது எவ்வளவு என்று நிர்ணயிப்பதும் சொன்னா. மஹர் கொடுக்கிறது, அத திருமணத்தின் போதே நான் இவ்வளவு தர்றேன், புரியுதா, இப்ப கொடுத்துறேன் என்று குறிப்பிட்டு அளவையும் குறிப்பிட்டு காலத்தையும் குறிப்பிடுறது சுன்னா. கையோட கொடுத்துறேன் அல்லது ஒரு மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எந்த ஒரு நிக்காகும் சரி, அவர்கள் செய்த நிக்காகும் சரி, அவங்க செய்து வைத்த நிக்காகும் சரி, அவர்கள் மஹர் கொடுக்காமல் திருமணம் செய்யவில்லை. சரி, இப்படி நம்ம மஹரை குறிப்பிட்டு விடுவதாலும் அளவை நிர்ணயித்து விடுவதாலும் பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வேற விஷயம், புரியுதா. அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மகர் வந்து ரொம்ப சீரியஸானவன். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளையில கணவன் வாக்கு கொடுத்த மகரை கொடுக்கலனா, அல்லது மகர் தரேன்னு சொல்லி அது எவ்வளவுன்னு சொல்லலன்னு சொன்னா, பெண்ணு படுக்கைக்கு வரமாட்டாங்க. இங்க எப்படி இந்த கையால் ஆகாதவனுவ பொண்ணு வீட்டுல வந்து 50 பவுன் தரேன்னு சொல்லிட்டு 20 பவுன் வந்து கொடுத்துட்டு 30 பவுன் அப்புறம் போறேன்னு சொல்லிட்டு 30 பவுன் கொடுக்கலன்னு வச்சுக்க, என்ன செய்வான் பொண்ண? முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போ, அந்த 30 பவுன் வாங்கிட்டு வா, வாழணும்னா முதல்ல வாங்கிட்டு வான்றான். அல்லது வேற என்னென்ன வாக்கு, கல்யாணம் பண்ணி போமா, மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிருங்க, மாப்பிள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வைக்குது, நான் உங்களுக்கு பெட்டு கட்டில் நாற்காலி அப்புறம் என்ன சேரு, அப்புறம் நீங்க சாப்பிடுறதுக்கு மாசம் மாசம் அரிசி சொல்ல வேண்டியதான் அதையும் சேர்த்து. ஏண்டா டேய், நீ படுக்கிறதுக்கு கட்டில் வாங்குற அளவுக்கு உனக்கு வக்கு இல்லைன்னா நீ எதுக்கு கல்யாணம் பண்ற? நீ சாப்பிடுறதுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குற அளவுக்கு கல்யாணம் வக்கு இல்லைன்னா நீ எதுக்கு கல்யாணம் பண்ண? ஃப்ரிட்ஜ் அவசியம்னா? புரியல உங்களுக்கு நான் சொல்றது. எல்லாம் யார் வாங்கி தரணுமா? என்னடா நாடு தெரியலங்க, உங்க நாடு பிச்சைக்காரன் நாடுங்க, புரியுதா. எல்லாம் பொண்ணு வீட்டுல வாங்கி தரணுமா? இப்ப இந்த நாட்டுல வந்து இப்படி பிரச்சனை, எப்படி பிரச்சனை? இப்ப வந்து பள்ளிவாசல்ல எழுதிடுறானு, பெண் வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டானு. மாப்பிள்ள வீட்டிலிருந்து கொடுத்தது அந்த 500 ரூபா தான். மாப்பிள்ள வீட்டிலிருந்து கொடுத்தது எவ்வளவு? 500 ரூபா, 1000 ரூபா, 800 ரூபா, 900 ரூபாயோட முடிஞ்சு. பெண் வீட்டிலிருந்து போட்டதுக்கு பின்னாடி ஒரு பக்கத்துல 50 பவுன் நகை, அது எப்படி எப்படி அது, அதுக்கப்புறமா தங்கம் எவ்வளவு, வெள்ளி எவ்வளவு, வைரம் எவ்வளவு, நெக்லஸ் எவ்வளவு, அதுக்கப்புறமா கட்டில், பீரோ, பேஜு, அப்புறம் பிராண்டு, எல்லாம் பில்லு கில்லு போட்டு கடைசியில் இதுல என்ன இப்போன்னு சொன்னா, இதெல்லாம் அந்த இதுலயே எழுதி கொடுக்கறதுல ஜமாத்துக்கு என்ன லாபம்னு சொன்னா 10% கமிஷன். எவ்வளவு கமிஷனு? 10, 3, 4, 5 சொல்லிட்டு ஜமாத்துடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி கமிஷன் யார்கிட்ட வாங்குறானுவ? பொண்ணு வீட்டுல வாங்கிக்கிறானுவ, புரியுதா இல்லையா? பொண்ணு வீட்டுல தெரியாதா உங்களுக்கு? கமிஷன் வாங்கிக்கிறானுவ, எல்லாம் கமிஷன். என்ன அதுல ஒரு கமிஷன் வெட்டு முடிஞ்சு போச்சு, எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. உங்களுக்கு நாங்க கேரண்டி பண்ணி கொடுத்துட்டோம். மாப்பிள்ள வீட்டுல இனி ஒரு சண்டை சொன்னா உங்களை என்ன செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. இதை போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி அவரை எங்க வச்சிடலாம்? உள்ளார வச்சிடலாம். முடிஞ்சு போச்சு, இவ்வளவு வாங்கிச்சு, எல்லாம் எழுதிக்கலாம். இப்ப இந்த ஊர்ல வந்து பெண் வீட்டுக்காரங்க கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போனா எப்படி அந்த பெண்ணை வாழ வைக்காம திருப்பி அனுப்பிடுறாங்களோ. அரபு நாடுகள்ல என்னன்னு சொன்னா, மகர் தரேன்னு சொல்லிட்டு அந்த மகர் கொடுக்கலன்னு வச்சுங்களே, பெண்ணுக்கு வந்து ரோஷம் வந்துடும், பெண்ணுக்கு ரோஷம் வந்துடும், புரியுதா இல்லையா? கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி உதாரணத்துக்கு மகர் தரேன்னு சொல்லிட்டு எவ்வளவுன்னு சொல்லவே இல்லைன்னு வச்சுங்க, தரேன்னு தானே சொன்ன, இந்த 500 ரூபா வச்சுக்கன்னு சொன்னா தூக்கி வச்சு குத்துவா, இல்லையா? என்ன சும்மா வேணானு, 500 ரூபா இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்து அந்த மாதிரி ரைட்ஸ் கேட்கறதுல அதாவது ஒத்துப்பாங்க 500 ரூபான்னு சொல்லிட்டு. எப்ப உண்மையிலேயே அவருக்கு அவ்வளவுதான் தகுதி இருக்குமேனா? அவருக்கு லட்சக்கணக்கில் தகுதி இருந்து வெறும் 500 ரூபா, 100 ரூபாயை கொடுத்து தப்பிக்கிறதா இருந்தா விடுவாங்களா? விடமாட்டாங்க. நேராக காதிட்ட போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க? நீதிபதி. காதினா நீதிபதிகிட்ட போய் கேஸ் போட்டுருவோம். அந்த பொண்ணு, இந்த பாருங்க காதி, எனக்கு கல்யாணம் பண்ணாரு, மகர் தரேன்னாரு, இப்ப மகர் கேட்டா 50 ரூபா, 50 ரியால், 100 ரியால தரேன்னு சொல்லிட்டு காதி கொடுறீங்க. வாடா டேய், எவ்வளோடா சம்பாதிக்கிற, எவ்வளோடா பேங்க் பேலன்ஸு, எவ்வளோடா சொத்து இருக்கு, மரியாதையா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ காசு கொடு அப்படின்னு காதி நிர்ணயம் பண்ணி அனுப்பிடுவார். எல்லாம் உரிமை இதெல்லாம், புரியுதா இல்லையா? இதுல கேட்கறதுல தப்பு, கேட்க கூடாததை கேட்பதுதான் என்ன தப்பு? இது இங்க உங்க நாட்டில் என்ன, கேட்க கூடாததை கேட்பது மரியாதை. இப்ப சில பேரு என்னங்க சொல்றீங்க, பொண்ணு வீட்டுல கொடுக்குறேங்கிறாங்க, நான் வாங்குறேன்னா ஏதாவது குறை இருக்குன்னு நினைச்சுப்பாங்களே. இப்படி பேச அந்த மாதிரி ஆகி போச்சு. மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்கு போல இருக்கு, அதான் வந்து வேணாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் பயான்கள் வந்து சில பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது. முன்னாடி யாராவது ஒரு மாப்பிள்ளை மகர் வேணான்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, சரி மகரா வரதட்சணை சீத சீ என்னது சீதனம் சீர் சீதனமா ஜஹஸ் உருதுல என்ன ஜஹஸ் வேணான்னு சொன்னார்னா சம்திங் ராங் அப்படின்னு கணக்கு போட்டுருவோம், ஏதோ பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அல்லாதான் போதுமானம். அதான் நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்களாம், ஒரு காலம் வரும் பாவத்தை நீங்கள் ஏவுவீர்கள் நன்மையை தடுப்பீர்கள்னு சொல்லி, பாவத்தை ஏவுவீர்கள் நன்மையை தடுப்பீர்கள்னு சொல்லி. அந்த காலமாக தான் ஆகிப்போச்சு. அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன, மகருடைய நிபந்தனை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகர் வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு மதிப்பு மிக்க ஒரு செல்வமாக இருக்கணும், அது விலை நிர்ணயிக்கும்படியான ஒரு காசு பணமாகவோ அல்லது ஒரு பொருளாகவோ அல்லது அது ஒரு வேலையாகவோ இருக்கணும். எப்படி உதாரணமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அந்த பெண்ணுக்கு குர்ஆனை மனப்பாடம் செய்து கொடுக்க வேண்டும்னு சொன்னார். அப்ப ஒரு பெண்ணுக்கு குர்ஆன் மனப்பாடம் செஞ்சு கொடுக்கறது, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது என்ன, அது ஒரு வேலை, அந்த வேலைக்கு ஒரு ஊதியத்தை நிர்ணயம் பண்ணலாம். சோ அந்த மாதிரி எப்படி உதாரணமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கல்யாணம் பண்ணி கேட்கும் போது அல்லது அந்த பெண்கள் மூசா நபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த பெண்களுடைய தந்தை என்ன கேட்கிறாரு, எனக்கு நீ வேலை செய்வியா, சரி 8 வருஷம் வேலை செய்யா, கண்டிப்பா வேலை செய்யறேன். அவர் சொல்றாரு இன்னும் 2 வருஷம் வேலை செஞ்சுனா ரொம்ப நல்லது, இந்த பாருப்பா 8 வருஷம் கன்ஃபார்மா வேலை செய்யறேன், புரியுதா இல்லையா, அதுக்கு மேல அது ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 8 வருஷம் வேலை வாங்கிட்டு தான் மூசா நபிக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சா, அந்த பெண்ணுடைய தந்தை. யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய நபி, அல்லாஹ்விடத்துல பேசின அந்த நபிக்கே மகர் வாங்காம கல்யாணம் நடக்கல, 8 வருஷம் வேலை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணார், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். புரியுதா இல்லையா, இப்ப உங்க வீட்டு பொண்ணை யாராவது மாப்பிள்ளை கேட்டு வராங்கன்னு வச்சுங்க, ஏ 1 வருஷம் எங்க வீட்டுல வேலை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு என்ன செய்வாரு, ஆமா இவ வீட்டு பொண்ணு அப்படியே அரபு நாட்டு ராணி பெரிய இது, இதுல வேற வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணுமா, எனக்கு பொண்ணுக்கா பஞ்சம், எல்லாம் வரிசையில கியூல நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. அதுக்கு என்னன்னு சொன்னா, அந்த தகுதி இருக்கணும், என்ன தகுதி இருக்கணும், சொல்லுங்க, அந்த மாதிரி கேட்கறதுக்கு பெண்ணுடைய உரிமையாளருக்கு வலிக்கு என்ன இருக்கணும், தகுதி இருக்கணும், நல்ல கல்வியை கொடுத்துருக்கணும், நல்லா படிக்க வச்சிருக்கணும், அந்த பெண்ணுடைய அகலாக்கு, அந்த பெண்ணுடைய கல்வி, அந்த பெண்ணுடைய தகுதி, அதெல்லாம் அந்த பெண்ணிடத்தில் இருந்தா அப்ப என்ன செய்யலாம், நம்ம டிமாண்ட் பண்ணலாம் இல்லையா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நான் பின்னாடி சொல்லுவேன் உங்களுக்கு, டிமாண்ட் பண்றதா இருந்தா அதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், அப்பதான் டிமாண்ட் பண்ண முடியும், புரியுதா இல்லையா. இல்லைன்னா நீ இல்லைனா என்ன, உன்ன மாதிரி 100 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். கவனிங்க, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. இரண்டாவது என்னன்னு சொன்னா, ஏமாற்றம் இருக்கக்கூடாது. எப்படி உதாரணமா, அந்த பார் ஆகாயத்துல பறக்குது பத்தியா கொக்கு, அதை பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இந்த பார் ஆத்துல மீன் நீந்திட்டு இருக்கு பத்தியா மீன், அதை பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன, நான் ஏதாவது அந்த பார் ஒரு மாடு ஒன்று கொடுத்துட்றேன், யோ என்ன மாட்டை கொடுக்க போற, பசுமாடா காலமாடா, புரியுதா. இப்ப இந்த மாதிரி ஏமாற்றங்கள் ஏற்படும்படியாக இருக்கக்கூடிய குறிப்பிடப்படாத ஒன்றை வாக்கா கொடுக்க கூடாது, புரியுதுங்களா. அல்லது என்னுடைய தோட்டத்துல இந்த வருஷம் விளையிற மாம்பழத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு, யோ உன் தோட்டத்தில் இந்த வருஷம் மாம்பழம் விளையும் விளையாதுன்னு யாருக்கு தெரியும், தெரியுமா நமக்கு, ஆமா மொத்தமாவே அந்த வருஷம் மழை பெய்யல அல்லது பூச்சி அடிச்சு அரிச்சுட்டு போயிடுச்சுன்னா எதுவும் இருக்குமா, இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏமாற்றங்களில் இருந்து அது நீங்கி இருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை என்ன, அது ஒரு செல்வமாக கருதப்படக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளாகவோ அல்லது ஒரு வேலையாகவோ இருக்கணும், புரியுதுங்களா. ஹராமான பொருளா இருக்கக்கூடாது, ஹராமான எப்படி உதாரணமா, ஹராமான பொருளுக்கு உதாரணம் என்ன சொல்லுங்க, விற்பது முஸ்லிம்களுக்கு விற்பது வாங்குவது பயன்படுத்துவது ஹராமானது. இப்ப நாய் இருக்கு, பன்றி இருக்கு, புரியுதா, சாராயம் இருக்கு, இதெல்லாம் வைக்கலாமா, வைக்க கூடாது. மஹராஹ ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மது. அடுத்ததாக, மஹரை உடனடியாகவும் கொடுக்கலாம் அல்லது காலதாமதமாகவும் கொடுக்கலாம். கொடுக்கலாம். அல்லது கொஞ்சத்தை இப்ப கொடுத்துட்டு மிச்சத்தை காலதாமதமாக கொடுக்கலாம். அது மக்களுடைய வழக்கத்துக்கு ஏற்ப, புரியுதா? சில அஜர்த்துமார்கள் அதான் சொல்றேன், வச்சா குடிமை சர்ச்சா மொட்டன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு பெரிய மகர கொண்டு போய் முதல்ல பொண்ணிடத்துல கொடுத்துட்டு வா, அப்பத்தான் நான் கல்யாணமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அடா ஆலிம்ஷா அப்படி தேவை இல்லையா, அவங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அவர் வந்து இது பேசுவார். புரியுதுங்களா? புரியல உங்களுக்கு? மகர் இந்த இருக்குன்னு காட்டிட்டா முடிஞ்சு போச்சு, அல்லது மகர் இருக்கு நான் உடனே கொடுத்துருவேன் சொன்னா முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இப்ப இன்னொரு ஃபேன்சி என்ன ஆகி போச்சு, அந்த மகர மஜ்லிஸ்ல கொண்டு வந்து இப்படி காட்டணும் மகர் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் கேவலம் பிச்சைக்காரனும். யாராவதுங்க மார்க் என்ன சொல்லியிருக்குது, இவ்வளவு மகர் கொடுக்கணும் கொடுன்னு சொல்லியிருக்கு, அவ்வளவுதானே. அந்த மகரை கொண்டு வந்து காட்டுனா சொல்லியிருக்கு. அப்ப இது என்ன, இதுவும் ஒரு முகஸ்துதி. அந்த பொண்ணுக்கு போடக்கூடிய 5 பவுன், 3 பவுன், 4 பவுன், 10 பவுன் நகையை கொண்டு வந்து அந்த பாக்ஸோட கொண்டு வந்து இதான் மகர், ஓகே பாத்துக்கிட்டீங்களா, பாத்துக்கிட்டீங்களா, இதான் மகர், ஓகே எல்லாரும் பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அதுக்கு பெசாமணி போட்டோ பிடிச்சி விளம்பரம் போஸ்டர் ஓடிக்கிறாங்கல்ல, அதே போட்டு போயிடலாம். இதெல்லாம் பகட்டு வேலை, விளம்பரம், இது எல்லாமே இல்லாத ஒன்று. அந்த தப்தர்ல அந்த இடத்துல நான் இவ்வளவு கொடுக்க போறேன் அல்லது இத்தனை பவுன் நகையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், வழி அதை ஏற்றுக்கொண்டா போதும். புரியுதுங்களா இல்லையா? இது எல்லாமே தப்பு. அதை மஜ்லிஸுக்கு கொண்டு வந்து காட்டணுங்கிறது வைக்கணுங்கிறது சரியா, மஜ்லிஸ் கொண்டு வாங்க, கொண்டு வந்து அதை தகப்பனாருடைய கையில கொண்டு போய் கொடுத்துருங்க. இப்ப இத ஒரு 10 பவுன் 20 பவுன் நகன்னு எழுதுறீங்க சரியா, வெறும் 10 பவுன் 20 பவுன் நகன்னு எழுதுறீங்க, முடிஞ்சு போச்சு. அந்த 10 பவுன் நகைய 20 பவுன் நகைய டப்பால வச்சு இப்படி காட்டினா அந்த கல்யாணத்துக்கு ஏழைகள் வந்திருப்பாங்களா இல்லையா சொல்லுங்க? இதுல 1 பவுன் கூட வாங்க முடியாத அளவுக்கு உள்ளவங்க இருப்பாங்களா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். அவங்க அதை பார்த்தாங்கன்னா மனசால எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க பாக்கலாம். படுவாங்களா பட மாட்டாங்களா யோசிச்சு பாருங்க. இதுல சில பேருக்கு தவறான எண்ணம் உள்ளவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தவறு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, எவ்வளவு இருக்கு பாருங்க. அடுத்து 3வது சட்ட விளக்கம், அதாவது கவனிங்க, 2வது பாடத்தில் 1வது சட்ட விளக்கம் என்ன, மகருடைய தாரீஃப், மகர் என்றால் என்ன, மகரை மார்க்கம் நிர்ணயப்படுத்தி இருப்பது மகருடைய சட்டம் சரியா. அடுத்தது 2வது சட்ட விளக்கம் என்ன, என்னமா மகருடைய அளவு சரிங்களா, மகரை மகரை மார்க்கம் வரைமுறைப்படுத்தி இருப்பதில் உள்ள ஹிக்மத்து, அப்புறம் மகருக்கு பேர் வச்சதுக்குரிய காரணங்கள். அடுத்தது என்ன படிக்க போறோம், இப்ப தானே படிக்க போறோம், என்ன படிக்க போறோம், என்ன படிக்க போறோம், 3வது சட்ட விளக்கம், மகரை அளவு கடந்து கூட்டலாமா கூட்டக்கூடாதா. ரொம்பவும் ஃபேன்சியா, புரியுதா, ரொம்பவும் ஹையா கொண்டு போறது எப்படி, உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க இது சம்பந்தமா என்றால், மகரை அளவுக்கு அதிகமாக உயர்த்தாமல் இருப்பது சுன்னா, ஒரு லிமிட் அளவுக்கு கொடுப்பது நல்லது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் யும்னில் மர்அதி தஸ்ஹீலு அம்ரிஹா வ கில்லது சதாக்கிஹா, ஒரு பெண்ணுடைய பரக்கத்திற்கு காரணங்களிலே ஒன்று அந்த பெண்ணுடைய காரியம் இலகுவாக இருப்பது. அந்த பெண்ணுடைய காரியம் இலகுவாக இருப்பது. பெண் கேட்டு போறீங்க, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைகிட்ட தீன் இருக்கா, ஒழுக்கம் இருக்கா, சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ், சுத்தல்ல விடுறது சுத்தல்ல விடுறது, நீங்களும் கேட்டு 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 போறீங்க, ஊன்னு சொல்றது இல்லை, ஆணுன்னு சொல்றது இல்லை, நீ அதை இதை இப்படியே போட்டு சும்மா நாச்சிக்கும் போட்டு சுத்தல்ல விடுறது. அதே போல வக்கீலத்து சதாபிஹா, அந்த பெண்ணுடைய மகர் குறைவாக இருப்பது, அந்த பெண்ணுடைய காரியம் இலகுவாக இருப்பது, அதே போல அந்த பெண்ணுடைய மகர் குறைவாக இருப்பது. அந்த இலகுவாக இருப்பதால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு செலவழிக்கிறது இதுல வரும், புரியுதா இல்லையா? அவன் பொழுது அன்னைக்கு மாசமானு ஒரு லிஸ்ட கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க, என்ன லிஸ்ட், பருப்பு, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இல்ல வேற ஒரு லிஸ்ட், என்ன அதான் பொட்டி பொட்டியா வச்சிருப்பீங்களே, என்னம்மா என்ன சாமா, மேக்கப் சாமா, ட்ரெஸ்ஸு, மாசம் மாசம் ஆனால் புது ட்ரெஸ் வேணும், அப்புறம் மேக்கப் சென்டர், இதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பட்ஜெட் எதுக்கு போடணும். சில பேர் வந்து சில ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டால் சூச்சு வாடாங்க, அவளுக்கு மேக்கப்புக்கு செலவழிச்சே நான் போண்டியாக போயிடுவேம்மா. அதே போல் சில வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் சூச்சு அவளாக வாடாங்க, அவளுக்கு மேக்கப்புக்கு செலவு பண்ணிய நான் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்க வேண்டியது. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இந்த பட்டி பார்க்க வேண்டியது. பட்டி பார்க்குறதுன்னா தெரியுமா, இந்த வீட்டில் நீங்கள் பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டீங்கன்னா அவன் என்ன செய்வானா ஃபஸ்ட்டு சுரண்டுவான். அப்புறம் என்ன செய்வான், அங்கே என்ன செய்வான், இந்த பல்ல மேடா இருக்கும் பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு வெள்ளை கலர்ல ஒரு மாவு வாங்கிட்டு வந்து அதை வந்து அப்பி 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 இப்படியே தடவி விடுவான் அந்த செவத்துற சமமா இருக்க மாதிரி. அந்த மாதிரி இந்த மேடம் என்ன செய்வாங்க, சுண்ணாம்பு வச்சிருப்பாங்கல்ல மாவு, அதான் குழச்சி வச்சுக்கிட்டு அப்படியே தட்டி 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 கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா இப்படி பொழுது அன்னைக்கும் பார்த்து. நீங்க பாருங்க ஆண்களை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லுங்களேன், அதிகப்படியா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல ஒரு ஆண் என்ன செஞ்சிருவாரு, தயாராயிரு. நீங்க ஒரு பெண்ணிடத்துல சொல்லுங்க எவ்வளவு நேரம் எடுப்பாங்க, பத்து நிமிஷத்துக்கு குறைச்சி எடுத்துட்டா அவளை கூட கணக்குல சேர்த்துக்கலாம். என்ன இந்தா வர்றேன் இந்தா வர்றேன் இந்தா வர்றேன் இந்தா வர்றேன் வீட்டு வாசல உட்காந்து வேண்டியதான் தலையில துண்டை போட்டுக்கிட்டு, என்ன அல்லாதான் போதுமானம். சோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதும், அதாவது அந்த பெண்ணு பறக்கத்தானவள் இல்லை, புரியுதா இல்லையா, செலவு வைக்கிறவ அதிகமா செலவு வைக்கிறவ. சரி, இதெல்லாம் வீட்டுக்கார்ட சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா து அலா லா துகாலு ஃபீ ஸுதுக்கின் நிசாயி, பெண்களுடைய மகர்களில், சரி இது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பெண்களுடைய மகர்களை நீங்கள் அதிகப்படுத்தாதீர்கள். ஃபஇன்னஹு லவ் கான மக்ரமத்தன் ஃபி துன்யா அவ் தக்வா இந்தல்லாஹி, இது துன்யால ஒரு கண்ணியமாகவோ அல்லது அல்லாவிடத்தில் ஒரு தக்வாவுடைய காரியமாகவோ இருந்திருக்குமேயானால், கான அவுலாக்கும் பிஹா ரசூலுல்லா, உங்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பாங்க, மா அஸ்தக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தம் மின் நிஸாயிஹி வலா உஸ்திகத் இம்ரஅத்தும் மின் பனாதிஹி அக்ஸர மின் இஸ்னதை அஷரத ஊக்கியதன், ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களுக்கோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய மகள்களில் யாருக்குமோ 12 ஊக்கியாவுக்கு அதிகமாக மஹர் கொடுக்கப்படவில்லை. புரியுதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களுக்கு 12 ஊக்கியாவுக்கு அதிகமாக மகர் கொடுக்கவில்லை, அதே போல தங்களுடைய மகள்களுக்கு 12 ஊக்கியாவுக்கு அதிகமாக மகர் வாங்கியதில்லை. 12 ஊக்கியான்னு சொன்னா இந்த காலத்துல அநேகமா ஒரு 10,000 ரூபா ஒரு 12,000 ரூபா வரைக்கும் வரும் இல்லைங்கள, பொதுவா வெள்ளிகள்ல தான் இந்த ஊக்கியான்னு சொல்லுவாங்க. சரியா, வெள்ளியில ஒரு ஊக்கியா என்பது 119 கிராம், 119 கிராம். சரியா, அதாவது ஒரு ஊக்கியாங்கிறது 40 திருகம் அளவுக்கு சமம். இப்போ 40 போடுங்க, 12 × 40 எவ்வளோ ஆச்சு, 480. இப்போ ஒரு திருகம் என்ன ரேட்டுமா, 18 ரூபாயா, இப்போ 19 ரூபா வைங்க, 19 ரூபா 9,120 ரூபா, அதான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, 10,000 12,000 வரும். இவ்வளவுதாமா என்ன செஞ்சிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்திருக்கிறாங்க தங்களுடைய மகள்களுக்கு வாங்கி இருக்காங்க. புரியுதுங்களா, சரி, அதுக்கு மேல வசதி இருந்து கொடுக்கலாமா கூடாதான்னு சொன்னா அது வேற விஷயம், ஜாயிஸ் என்பதுல அது வந்து தடை இல்லை. ஆனா அதை ரொம்பவும் கூட்டி கூட்டி கடைசியில அதை பிரச்சனையாக்குற அளவுக்கு, எப்படி பாருங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப அரபு நாடுல பெண்கள் வந்து எங்களுக்குள்ள ஹக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மகர் சொல்வாரு, அவருக்கு வந்து உடனே ஓகே சொல்ல மாட்டாங்க. ஏன், இப்ப எப்படி பெண் இந்தியாவில் இருக்குது, இப்ப வந்து ஒரு ஆண்கிட்ட போய் ஒரு வீட்டில் போய் இந்த மாதிரி எனக்கு பொண்ணு இருக்கு உங்க மகனை கட்டி கொடுக்குறீங்களான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன செய்ய, அவர் சொன்ன ஒரு 100 பவுன் போடுவோம், ஒரு கார் வாங்கி தரோம், ஒரு வீடு கட்டி தரோம், அப்படியா, சரி யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், அப்ப என்ன இருக்கு அதுக்கு, பத்தல பிசாசுக்கு, பண பிசாசுக்கு பத்தலன்னு சொல்லிட்டு. அப்புறம் புரோக்கர் சொல்லிடுவாரு, யோ ஏற்கனவே ஒரு வீட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு போனையா, அவர் வந்து அந்த வீட்டில் வந்து 100 பவுன் போடுவேன்னாங்க, கார் வாங்கி தருவேன்னாங்க, பங்களா கட்டி தருவேன்னாங்க, அதுக்கு அவங்க இஷ்டம் சொல்ல நீ கொஞ்சம் ஏற்றி சொல்லியாமன்னு சொல்லிட்டு. சரிங்க, என்ன நீங்க என்ன எப்படி சரி என்ன சரி, ஒரு 150 ஃபோனு போடலாங்க. காரு ஒரு நல்ல பிராண்டட் காராக பார்த்து, பிராண்டட் கார்னா என்ன என்ன, அவர் சொல்லுவார் நல்ல ஒரு வெளிநாட்டு காராக பார்த்து வாங்கி ஒரு பென்ஸ் காரை வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் வீடு வீடு அங்கே வந்து அங்கே எங்கே வந்து பெசன்ட் நகரில் வீடு கொடுத்துருவோம் என்ன, அல்லது வந்து வேறங்க மெட்ராஸ்லேயே காஸ்ட்லியான இடம் ஒன்று இருக்க இல்லைங்க, அது இதில் அந்த ஜெயலலிதா அதெல்லாம் இருக்குது, அது தோட்டம் போஸ்ட் கார்டன் அது போயஸ் கார்டன், போயஸ் கார்டன் என்ன போயஸ் கார்டனில் அப்படியா சரி, அப்போ பரவாயில்ல இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக பேசி முடிச்சுக்கலாம், பறக்கத்தாயிடும். அடப்பிச்சக்காரனே, இது என்ன பறக்கத்தாயிடுமா, இது என்ன ஹராமெல்லாம் வாங்கிட்டு பறக்கத்தாயிடுமா, அல்லாதான் போதுமானம். இப்போ இதே போலதான் அரபு நாட்டில், அரபு நாட்டில் என்ன செய்வாங்க, மாப்பிள்ள போய் பெண் வீட்டில் கேட்பார், கேட்டவுடனே அப்படியா என்ன மகர் கொடுப்பீங்கன்னு கேட்பாரு, யாரு பொண்ணுடைய அத்தா. அவர் சிலர் ஒரு 50,000 ரியால், 50,000 ரியாலா சரி நாளைக்கு சொல்ற நீங்க போங்கன்றவர், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம், கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப அடுத்து புரோக்கர் கூட்டிகிட்டு போகும்போது, யோ ஒருத்தன் ஏற்கனவே 50,000 ரியால் சொல்லி தொடச்சி விட்டானுயா, கொஞ்சம் பார்த்து சொல்லியான்னு சொன்னோன்னு, இவர் போவது 70,000 ரியால் தரேன்னு சொல்லிட்டு. எல்லா நாட்டிலையும் இந்த புரோக்கரேஜ் அதே போல வந்து இந்த மாதிரி போறது வர்றது, புரோக்கர்னா குடும்பத்திலே யாராவது இருப்பாங்க என்ன தெரிஞ்சவங்க வைக்கிறவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத், இங்கே எப்படி அதாவது வரதட்சணை கொடுக்க முடியாம பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ, அங்க வந்து மகர் கொடுக்க முடியாம ஆண்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, இது சிரமப்பட்டு இருப்பாங்க. இங்க எப்படி அதாவது பெண்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க பாருங்க, வரதட்சணை கொடுத்து அதாவது பல்கா திருமணம் செஞ்சு வைப்பாங்க, ஒரு 50 பேருக்கு 100 பேருக்குன்னு சொல்லிட்டு, அது சொல்லுவாங்கல்ல ஏழை குமரு திருமணம் சொல்லிட்டு, அந்த மாதிரி அரபு நாட்டில் ஏழை ஆண் குமரு திருமணம் நடக்கிறது. எப்படின்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு சங்கம் இருக்கும், நிறைய இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய செல்வந்தர்கள்ட்ட ஜக்காத்து அது இதுன்னு எல்லாத்தையும் வசூல் பண்ணிவிட்டு மொத்தமா ஆளுக்கு ஒரு 5,000 ரியால் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 50 பேர் கஷ்டப்படுறவனை கூட்டிட்டு வந்து வாடான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து, பொண்ணு இருக்கா இருக்கு, எவ்வளவு மகர் பேசுன, 5,000 10,000 பேசுனியா, ஓகே நாங்க கொடுத்துடுறோம் வாடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரே ஜும்மால ஒரே மேடையில வச்சு மகர் வந்து யார் கொடுத்துருவா, அந்த ட்ரெஸ்ட் கொடுத்துரும், கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி ஓடலாம் அப்படின்னு தொடச்சு விட்டுரும். புரியுதானே, இங்கே இந்த மாதிரி அங்க அந்த மாதிரி, அங்க பெண்கள் வந்து ஆண்கள் மகர் கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு முடியாம அங்க பெண்கள் தேங்கி போயிருக்காங்க. இங்க பெண்கள் எப்படி தேங்கி இருக்காங்க, வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாம தேங்கி போயிருக்காங்க. அங்க வந்து இந்த பெண்ணை பெற்றவங்களுடைய குடும்பம் அதிகம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. என்ன குடும்பம்னு சொன்னா, பெண்ணு வந்து கொஞ்சம் மகரை வாங்கிட்டு கல்யாணம் பண்றதுக்கே தயாராயிடுவா, ஆனா யார் விட மாட்டான், பெற்றவன் கெத்தா இருப்பான், கால் மேல காலை போட்டுக்கிட்டு அப்படி ரொம்ப சாரி. இந்த ஊர்ல என்ன சொல்லுங்க போகலாம், மருமகனை வீட்டுல வந்து வாங்கன்னு சொல்லாதியே, பொண்ண வீட்டுக்கு துரத்தி விட்டுறானு, அங்க அப்படி கிடையாது. பொண்ணை பெற்றவர் கால் மேல காலை போட்டு ராஜா மாதிரி உட்காந்துருப்பாரு, இவர் சுத்தி சுத்தி வரணும், ஐயா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போச்சுங்க. அடுத்து வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத், புரியுதாமா. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்துல அபு சலமா கேட்கிறாங்க, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகர் எப்படி இருந்துச்சுன்னு. அப்ப சொல்றாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, 12 ஊக்கியாவும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதாவது 12.5 ஊக்கியா கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு. புரியுதா, 12.5 ஊக்கியாங்கிறது 9,000 ஒரு 10,000 வரைக்கும் வரும். சரியா, அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீமா அல்லம்தனா, எப்போதுமே நம்ம படிச்சு முடிக்கும்போது யாரெல்லாம் நான் படித்ததில் நான் கற்றுக்கொண்டதில் நீ கற்றுக் கொடுத்ததில் எனக்கு பறக்க செய்வாயாக அப்படின்னு துவா செஞ்சிட்டா என்ன ஆயிடும், நம்ம படித்தது மறக்கவே மறக்காது. புரியுதா இல்லையா, அல்லாஹும்ம இன்னக அல்லம் தனி மாலம் அலம் ஃபர்துது இலையஃபி ஹிஃபுலி இந்தம அஹ்தாஜ் இலஹி, யாரெல்லாம் நான் அறியாததை நீயே எனக்கு கற்றுக் கொடுத்தாய், உனக்கு எல்லா புகழும், நான் தேவையாகும் போது அதை எனக்கு நினைவூட்டுவாயாக அப்படின்னு துவா செஞ்சிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் படித்ததை மறக்க மாட்டோம். நம்ம என்ன செய்யறோம், படிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்மை படிக்கிறோம்னு சந்தோஷமும் இல்லை, உங்களை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன், ஏன்னா ரெண்டாவது படித்து முடிச்சோன்னு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இவ்வளோ இல்மு படிச்சுக்கிட்டோமே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அதுவும் இல்லை. சொல்லி கொடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன துவா செய்யணும், அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும், அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும், யா அல்லாஹ் இது எனக்கு மறக்காம ஆக்கி கொடு. புரியுதா இல்லையா, இந்த கல்வியின்படி செயல்படுவதற்கு எனக்கு தௌஃபிக் சீலே சாகச்சு. ஆமீன்.